இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமாய் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தரை நம்புகிற மனிதன். மேன் ஓ பிலீவ்ஸ் இன் காட். ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் செய்து வந்தார். அந்த வியாபாரம் ஒரு சில நாட்களில் நன்றாக ஓடும், ஒரு சில நாட்களில் ஓடாது. ஆகையால் அவனுடைய வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவனுக்கு வியாபாரம் ஆகாத ஒரு சூழ்நிலை, வறுமையின் சூழ்நிலை. அவனுக்கு கிட்டத்தட்ட 4 பிள்ளைகள், மனைவி. அவன் எப்படி இந்த குடும்பத்தை சமாளிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். அன்று காலையில் எழுந்து ஆண்டவரிடம், ஆண்டவரே, எனக்கு நீர் உதவ வேண்டும், இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபித்து பாடலை பாடுகின்றார். அந்த நாள் அந்த மனிதன் எதிர்கூட பார்க்கவில்லை. திடீரென்று ஒரு 10,000 ரூபாய்க்கு அவனுக்கு அன்ற நாள் வியாபாரம் ஆனது. அவன் மிக மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தான். விசுவாசத்தை அதிகரித்து கொள்ள ஆரம்பித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய விசுவாசமும் இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டத்தின் வழியில் கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யும் பொழுது, நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் சரி, துன்பம் இருந்தாலும் சரி, துயரங்கள் இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் அவன் தேவனை நம்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? தேவனை முழுவதுமாக நம்பக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைய தினத்திலே நாம் சங்கீதம் 11 வார்த்தைகளை நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 11, அது நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தைகளாக தியானிக்க போகின்றோம். முதல் வார்த்தை, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள். இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய முதல் காரியம், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. அந்த மனிதனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து ஏன் அதை செய் இதை செய் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்றீங்க, நான் கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார், அவருடைய தேவைகளை சந்திப்பார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கைய இங்கே சொல்லப்பட்டிருக்கத பார்க்குறோம். சரி, இந்த சங்கீதத்திலிருந்து கிட்டத்தட்ட 4-5 காரியங்கள் கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா படிக்க போகின்றோம். கிட்டத்தட்ட 7 காரியங்கள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போகின்றோம். முதல் காரியம் இந்த சங்கீதம் 11 நம்ம கத்துக்க போறது 4 வசனத்தை என்ன பண்ணலாம், நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அதாவது ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கு, நம்ம எதை குறித்து சிந்திக்கிறோம், எதை குறித்து யோசிக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப முதல் காரியம் நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு முதல் காரியம் 4 வசனத்துல, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. அவர் எப்படியாப்பட்டவர்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. அங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் அவர் இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி கொண்டு இருக்கிறது, அல்லது மனுபுத்திரர்களை நோக்கி கொண்டு இருக்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் முதல் காரியம் இந்த சங்கீதம் 11 கத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். சில நேரங்கள்ல நம்ம யாராவது அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கூட யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம், அல்லது நம்மளுக்கு யாராவது துணை நிற்கிறாங்களான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை யார் அடிக்க வந்தாலும் சரி, எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, என்னை குறித்து தவறான வார்த்தைகள் பேசினாலும் சரி, பரலோகத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, தேவாலயத்தில் ஒருத்தர் வீட்டு இருக்கிறாரு, அவர் என்னுடைய தேவன், அவர் எனக்காக காத்திருக்கிறார், அவர் என்னை குறித்து சிந்திக்கிறார், அவர் என்னுடைய எண்ணங்களை சோதித்து அறிகிறார், என்னுடைய சிந்தனைகளை சோதித்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தின் வழியாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? துன்பத்தில் இருக்கிறீங்களா? அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. உன்னுடைய பிரச்சனைகளை மாற்ற நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. உன் கஷ்டத்தை மாற்ற நான் இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்கின்றோம். அவர் இருக்கிறார், அவர் உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவது காரியம், சங்கீதம் 11:4 நம்ம பார்க்கறது, தம்மை ஆராதிப்பவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு நீங்க துதிக்கிறீங்க, ஜபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நடுவில் அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறார்ன்னு சொல்லி என்ன பண்ண நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அப்ப நம் நடுவில் அவர் வாசம் செய்யக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். நம்முடைய ஜபங்களை கேட்கக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார். இரண்டாவது காரியம், தம்மை ஆராதிப்பவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாத்ராக், மாஷேக், ஆபேத் நேகோ அவங்க ஆண்டவரை ஜெபிச்சாங்க, துதிச்சாங்க. சிங்க கெபியில் போட்டார் தானியலை, ஆண்டவர் கூட இருந்தாங்க. ஷாத்ராக், மேஷேக், ஆபேத் நேகோ நெருப்பில் தூக்கி போட்டாங்க, அங்கேயும் அவங்க ஜெபிச்சாங்க, ஆண்டவர் கூட இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி ஆண்டவர், நீங்கள் பிரச்சனையில் போகிறீங்கன்னா உங்களை அப்படியே கைவிடுறது கிடையாது. அந்த பிரச்சனையின் மத்தியில் அவரும் உங்களை அங்கே வந்து நின்று உங்களை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த பிரச்சனை உங்களை அணுகாதபடி உங்களை விடுவிக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு விசுவாசம் வேணும். எந்த கஷ்டத்தின் வழியில் நடந்தாலும், எந்த துன்பத்தின் வழியில் நடந்தாலும், என் ஆண்டவர் எனக்காக இருக்கிறாரு, அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேணும். அந்த விசுவாசம் நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கிறப்ப நிச்சயமாக நாம் ஆண்டவரை நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக, ஆண்டவரை நம்பக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ மூணாவது காரியம், சங்கீதம் 11:4 பார்க்குறோம், பரம அதிகாரம் உள்ள சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். இப்போ ஒருத்தர் சிங்காசனத்தில் இருக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, அவரிடம் ஆட்சி இருக்கிறது என்பதை இது குறிக்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அப்படின்னா அவர் அதிகாரம் உள்ள தேவன், அதிசயம் உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லம் அவர்கிட்ட இருக்குது. இன்னைக்கு அவரை நம்ம நம்பணும், அவரை முழுவதுமாக விசுவாசிக்கணும். அவரையே நம்பி நம் காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதை அதிசயமாக மாற்றுகிறார், அதிசயமாக நடத்துகிறார் என்று என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் தேவன், அவர் அதிகாரம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். அவர் காணாத தேவன் கிடையாது, அவர் நம்மை காணக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நம்ம அருமையான ஒரு கதை வாசிக்கிறோம். ஒரு விதவைத்தாய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிர்க்க ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலையும் இந்த விதவை அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா நினச்சாங்க, நம்மளுக்கு யாருமே இல்லையே, நம்மக்கிட்ட யாருமே இல்லையே, நம்மளுக்கு யாரும் கேட்கறதுக்கு இல்லையே. அவங்க நினச்சவங்க என்ன நினச்சாங்க, ஒருத்தர்கிட்ட போகலாம், ஒரு நியாயாதிபதிக்கிட்ட போகலாம், அவர் நம்மளுக்கு உதவி செய்வார்னு சொல்லி போகிறாங்க. வேதம் சொல்லுது லூக்கா 18:18, அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதினா, அவர் கெட்ட நியாயாதிபதி, அவர் தேவனுக்கும் பயப்பட மாட்டார், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டார், அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனால் இந்த அம்மா அந்த நியாயாதிபதிக்கிட்ட போய் கேட்குறாங்க. வேதம் சொல்லுது அந்த நியாயாதிபதி ஒரு நாள் இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இந்த அம்மா யார்கிட்ட போச்சு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, அதாவது யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ, யார் நம்முடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு அவங்க நினைச்சாங்களோ அவங்க கிட்ட போனாங்க. இது ஒரு ஊமை தான். ஆனால் அந்த ஊமையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, நம்முடைய அட்வொகேட், நம்முடைய நியாயாதிபதியாகி கிறிஸ்து நமக்காக அவர் இருக்கிறார். வல்லமையோடு இந்த உலகத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து அவர் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறப்ப அவர் உதவி செய்யாமல் இருப்பாரா? ஆண்டவர் என்னை நடத்துங்கன்னு நம்ம கேட்குறப்ப அவர் நம்மை நடத்தாமல் இருப்பாரா அப்படின்றதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நான்காவது காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், அடுத்த காரியத்தை பார்க்குறப்ப நாலாவது காரியம், எனக்கு நேரிடுகிறது எல்லாம் பரலோகத்திலிருந்து அவர் காண்கிறார். ரொம்ப முக்கியமானதுங்க. மூணு காரியத்தை பார்த்தோம், அந்த நான்காவது காரியம் ரொம்ப முக்கியமானது. என் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றத அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? பரலோகத்திலிருந்து காண்கிறார். அவர் கண்காணிக்கிறார், அவர் பார்க்கிறார், பாதுகாக்கிறார். நீ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, நான் படுற கஷ்டத்தெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டாரான்னு இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுதுங்க, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு நேரிடுகிறது எல்லாம் பரலோகத்திலிருந்து அவர் காண்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு, என் மகன் எவ்வளோ கஷ்டத்தில் போகிறான், எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறான், இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் கூட எனக்காக உண்மையாக இருக்கிறானே, இறங்கி போய் அவனை காப்பாற்றலாமான்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்கள் அதிகமானதின்படியால் தேவனுடைய ஆவியானவர் இருதயத்தில் வேலை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறோம். இன்னைக்கு பரிசுத்தானவர் நம்முடைய இருதயத்தில் இடம்பெற்று அவர் வேலை செய்வார் என்றால் அற்புதங்களையும் அதிசயங்களை நடைபெறும். ஆண்டவர் நம்மை அதிசயமாக நடத்துவார் என்று பார்க்கின்றோம். அப்போ எனக்கு என்னென்ன நேரடியும் என்னென்ன சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்க்கிறாருங்க. ஏன் பார்க்கிறாருன்னா, நான் தப்பான வழியில் போகிறேன்னா சரியான வழியில் போகிறேன்னான்னு. நான் சரியான வழியில் போகிறப்ப என் வாழ்க்கையில் பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் உடனே இறங்கி வந்து என்னை அவர் மீட்கிறார். ஆனால் எல்லா நேரமும் அவர் வர மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் பிரயாணத்தை நாம் முடிக்க வேண்டியதாக இருக்கிறது, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகையால் தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் தேவ உதவியோடு கூட சாத்தானை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஐந்தாவது காரியம், சங்கீதம் 11:5 வாசிக்கிறப்ப, அவர் என்னை சோதித்து அறிகிறார். வேதம் சொல்லுது நம்மை சோதித்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 5 வாசிக்கிறார், கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார், துன்மார்க்கனுடைய கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நீதிமானை சோதிக்கிறார். இன்னைக்கு யாருக்கு கஷ்டம் துன்பம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்படியக்கூடியவர்களுக்கு, நீதியின்படி நடக்கின்றவர்களுக்கு அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுது ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கிறார், அவங்களுடைய கண்களை அவர் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு நம் முழுவதுமாக செவி கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நம்ம முழுவதுமாக கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கும் பொழுதும் செவி கொடுக்கும் பொழுதும் நம்ம இதை செஞ்சிட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் உண்மையிலே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கின்றது நீ சும்மா இரு என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். 6 காரியம், அவர் எனக்குரிய வெகுமதியை எனக்கு தருகிறார். ரொம்ப முக்கியமானதுங்க. என்னுடைய வெகுமதி என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த வெகுமதியை அவர் எனக்கு தராரு, அதாவது என்னை உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு, உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரு, அடைக்கலம் கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, படுக்க பெட்டு கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் தந்த வெகுமதியை இன்னொருவருக்கு அவர் பகிர்ந்து கொள்கின்றார், இன்னொருவருக்கு கொடுக்கின்றார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, உங்கள் வீட்டில் எத்தனை உடைகள் வைத்திருக்கிறீங்க, எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வைத்திருக்கிறீங்க? இதில் கொஞ்சம் பேராவது ஏழைக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அல்லது இதில் இருக்கிற கொஞ்சமாவது எடுத்துகிட்டு போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன், என்னோடு கூட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி எப்பயாவது யோசித்திருக்கிறீங்களா? ஆனால் வேதம் சொல்லுதுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க, எப்போ போகிறீங்க அப்படின்றத நம்மளுக்கு வந்து புட்டு புட்டு வைக்கக்கூடியது இந்த ஃபைல் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குதா, அவனுடைய வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றத என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். 7 காரியம், அவர் எனக்கு நீதி செய்கிறவர். யாருங்க கர்த்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நீதி செய்கிற கர்த்தர். துன்மார்க்கம் என்ன, அந்நியாயம் என்னன்றது அவருக்கு தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது அவருக்கு தெரியும். நம்முடைய இருதயத்தில் பேசக்கூடியதை அவர் அறிவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நம்முடைய வார்த்தைகளில் சுத்தம் இல்லை, நம்முடைய வார்த்தைகளை ஒரு பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால், நிச்சயமாகவே ஜனங்கள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். ஜனங்கள் அதை கண்டுபிடித்து நம்ம சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாகவே சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். ஆமாம், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிங்களா? ஆண்டவர்கிட்ட வேணுங்களா? வேதத்தை படிச்சிங்களா? நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் சீனி
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.